அன்புள்ளங்களே, இந்த ஞாயிறு சிந்தனையின் போது உங்கள் அனைவரையும் கானாவூர் திருமணத்தில் கலந்து கொள்ள அழைக்கின்றோம்.
கானாவூரில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாய் திருமணத்திற்கான பல ஏற்பாடுகளை செய்வதற்கு ஏற்கனவே அங்கு இருந்தார். திருமண நாளன்றும் இயேசுவின் தாய் நடந்த வைபவங்களில் கலந்து கொள்வதை விட வந்திருந்தவர்களின் தேவைகளை நிறைவு செய்வதிலேயே கண்ணும் கருத்துமாக இருந்தார். எனவேதான் திருமண பந்தியில் ரசம் தீர்ந்து வருவதை அவர் முதலில் கவனித்தார். அன்பு நெஞ்சங்களே, சென்ற விவிலிய தேடலில் நாம் பகிர்ந்து கொண்ட சிந்தனைகள் இவை. இது கானாவூர் திருமணம் பாகம் 1. இன்று கானாவூர் திருமணம் பாகம் 2. கல்யாண பந்தி மும்முரமாக நடந்து கொண்டிருந்தது. இயேசுவும் சீடர்களும் பந்தியில் அமர்ந்திருந்தனர். இயேசு அந்த திருமணத்தில் கலந்து கொண்டதை பற்றி முதலில் நாம் சிந்திப்போம். திருமணங்கள் என்றால் மக்கள் கூடி வரும் இடம். மக்கள் இருக்குமிடமே இறைவன் இருக்குமிடம். அதனால் இயேசு அந்த திருமணத்தில் கலந்து கொண்டார். தன்னுடைய படைப்பின் சிகரமாய் மனிதர்களை இறைவன் படைத்தபோதே மக்களோடு தான் வாழ விழைந்ததை இறைவன் அழுத்தம் திருத்தமாக ஆணித்தரமாக சொல்லிவிட்டார். உறவுக்கு ஒரு இலக்கணமாகத்தானே அந்த இறைவன் மூவொரு கடவுளாக இருக்கின்றார். திருமணம் என்பது மனித உறவுகளிலேயே மிக நெருக்கமான அழகான இலக்கணமாயிற்றே. அந்த இலக்கணத்தில் தன்னுடைய இறை முத்திரையை பதிப்பதற்காக மூவொரு கடவுளின் இறைமகன் அந்த திருமணத்தில் கலந்து கொண்டது பொருத்தமான செயல்தானே. இதைப்பற்றி ஏன் கேள்வி எழுப்ப வேண்டும்? உறவுகளை வலுப்படுத்தும் சந்தர்ப்பம் எதுவாக இருந்தாலும் கடவுள் அவைகளை தவறவிடமாட்டார் என்பதை சொல்லாமல் சொல்லும் வண்ணம் இயேசு அந்த திருமணத்தில் கலந்து கொண்டார். செயல்திறம், வேகம் இவைகளையெல்லாம் மையமாக முக்கியமாக கருதுகின்ற நம்முடைய இன்றைய தலைமுறையினர் வேறொரு கேள்வியை எழுப்பலாம். உலகத்தை மீட்க வந்த இறைமகனுக்கு இருக்கப்போவதோ 3 ஆண்டுகள். அந்த 3 ஆண்டுகளிலும் மறையுரை நிகழ்த்தி புதுமைகள் செய்து மக்களை மீட்பதற்கு பதிலாக இப்படி கல்யாணம், விழாக்கள் என்று நேரத்தை செலவழிக்கலாமா? அன்பு நெஞ்சங்களே, நமது எண்ணங்களுக்கும் இயேசுவின் எண்ணங்களுக்கும் அதிக வேறுபாடுகள் உள்ளன. முன்பு ஒருமுறை சொன்னதை மீண்டும் நான் நினைவுபடுத்துகின்றேன். இயேசு வாழ்ந்தது 33 ஆண்டுகள். அந்த 33 ஆண்டுகளில் 30 ஆண்டுகள் எதையும் பிரமாதமாக செய்ததாக தெரியவில்லை. ஒரு எளிய குடும்பத்தில் தன்னையே கரைத்து கொண்டார் அந்த இறைமகன். சாதாரண எளிய அன்றாட வாழ்வில் இறைவனை காண முடியும் என்ற உண்மையை இயேசு இதைவிட அழகாக சொல்லியிருக்க முடியாது. தினசரி வாழ்வில் இறைவனை காண முடியும் என்பதை ஒரு பெரிய மறை உரையில் சொல்லாமல் வாழ்ந்தே காட்டினார் இயேசு. சொல்லும் வார்த்தைகளை விட வாழும் வாழ்க்கையே சிறந்த மறை உரையாகும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு அசிசியின் புனித பிரான்சிஸ் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு முறை அவர் தன் நண்பர்களிடம், வாருங்கள், நாம் ஊருக்குள் சென்று போதித்துவிட்டு வருவோம் என்று அவர்களை அழைத்தார். நண்பர்களும் ஆர்வமாக கிளம்பினார்கள். பிரான்சிஸும் நண்பர்களும் மௌனமாக அந்த ஊரை ஒருமுறை சுற்றிவிட்டு திரும்பினர். போதிக்கலாம் என்று சொல்லிவிட்டு ஒன்றும் பேசாமல் திரும்பி விட்டீர்களே என்று நண்பர்கள் கேட்டபோது, இல்லையே, நாம் இப்போது போதித்துவிட்டுதானே வந்தோம் என்றாராம் பிரான்சிஸ். வாய் வார்த்தைகளால் போதிப்பது ஒரு வகை, வாழ்க்கையால் நடத்தையால் போதிப்பது மற்றொரு வகை. இயேசு வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் மற்றவருக்கு போதனைகளாகவே இருந்தன. இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தால் இயேசு அந்த திருமணத்தில் பங்கேற்றதும் ஒரு போதனைதான். அந்த திருமணத்தில் அவர் கலந்து கொண்டதை இன்னும் பல கோணங்களில் நாம் சிந்திக்கலாம். இப்போதைக்கு இவை போதும் என்று நினைக்கின்றேன்.
கல்யாணமா கல்யாணம், கானாவூர்ல கல்யாணம், இயேசுவையே அழைச்சிருந்தாங்க, தேவ மாதாவும் வந்திருந்தாங்க.
சீடர்களுடன் கல்யாண பந்தியில் இயேசு அமர்ந்திருக்கின்றார். அவரிடம் தேவதாய் வருகின்றார். தாழ்ந்த குரலில் ஏதோ சொல்கின்றார். இயேசுவும் பதிலுக்கு ஏதோ சொல்கின்றார். அவர்கள் என்ன பேசிக் கொண்டார்கள் என்பதை யோவான் நற்செய்தி இவ்வாறு கூறுகின்றது.
யோவான் நற்செய்தி அதிகாரம் 2. திருமண விழாவில் திராட்சைரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சைரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார்.
அன்பு நெஞ்சங்களே, இயேசுவுக்கும் மரியாவுக்கும் நடந்த இந்த உரையாடலிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய, கற்றுக்கொள்ள வேண்டிய சில பாடங்கள் உள்ளன. நமக்கு ஏதாவது ஒரு பொருள் தேவைன்னா நம்முடைய தேவையை எடுத்துச் சொல்லி பொருள்களை வாங்குவோம் அல்லது பெறுவோம். அதுக்கு பதிலாக நம்மகிட்ட ஒரு பொருள் இல்லை அப்படிங்கிறத மட்டும் சொன்னா அந்த பொருள் நமக்கு வரும் என்பதில் நிச்சயம் இல்லை. ஒரு சின்ன கற்பனை, ஒரு மளிகை கடைக்கு போறோம். அங்க கடைக்காரர்கிட்ட எனக்கு ஒரு கிலோ அரிசி, கால் கிலோ சர்க்கரை கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வழக்கம். அதுக்கு பதிலா கடைக்காரரே, எங்க வீட்டுல அரிசி இல்லை, சர்க்கரை இல்லை அப்படின்னு மட்டும் சொன்னோம்னா கடைக்காரர் நம்மளை ஏற இறங்க பார்ப்பார். மரியா அந்த திருமண வீட்டில் எழுந்த தேவையை இப்படிதான் சொல்லுகின்றார். தன்னுடைய மகனிடம் சென்று திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது அப்படின்னு சொல்றார். பல இறை வல்லுநர்கள் மரியாவுடைய இந்த கூற்றை அழகான ஒரு ஜபம் அப்படின்னு சொல்றாங்க. ரசம் தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்றது சாதாரண அன்றாட வாழ்வில் சொல்லப்படுகின்ற ஒரு யதார்த்தமான கூற்று. அதை எப்படி ஜபம்னு சொல்றது? உங்களில் ஒரு சில பேர் இப்படி தயங்கலாம். ஆனால் அன்பு உள்ளங்களே, இது ஒரு அழகிய ஜபம். இயேசு சொல்லித்தந்த வானகத்தில் உள்ள எங்கள் தந்தையே என்ற ஜபத்தை பார்த்தா இந்த தயக்கம் தீரும். பெரிய இறையியல் மெய்யியல் தத்துவங்களை எல்லாம் இந்த ஜபத்தில் நம்ம பார்க்க முடியாது. அங்கே இயேசு சொல்லித்தருகின்ற விண்ணப்பங்கள் எல்லாமே அன்றாட வாழ்வுக்கு உகந்தவை. எங்கள் அனுதின உணவை தாரும், மன்னிக்கின்ற மனதை தாரும், தீமைகளிலிருந்து எங்களை காத்தருளும். ஜபம் என்றதும் இது வேண்டும் அது வேண்டும் என்ற நீண்ட பட்டியல் ஒன்று நம்முடைய உள்ளத்தில் விரியும் இல்லையா? அதற்கு பதிலாக இறைவன் முன் அமைதியாக அமர்ந்து நம்முடைய வாழ்வின் உண்மைகளை எளிய வார்த்தைகளில் சொல்றதும் ஜபந்தான். கடவுள்கிட்ட நீண்ட பட்டியல்களை அனுப்புவதற்கு பதிலாக உள்ளத்தை திறந்து வைப்பது, உண்மைகளை சொல்வது, இவை இன்னும் அழகான ஜபங்கள். ஆனால் இந்த ஜபத்தை சொல்வது அவ்வளவு எளிதல்ல. இப்படி ஒரு ஜபத்தை சொல்வதற்கு ஆழ்ந்த நம்பிக்கை வேண்டும். நமது தேவைகளை நம்மை விட அந்த நல்ல தேவன் நன்கு அறிவார். அவரிடம் குறையை சொன்னால் போதும் என்று எண்ணுவதற்கு நிறைவான நம்பிக்கை வேண்டும். திரும்பவும் அந்த மளிகை கடை உதாரணத்துக்கே வருவோம். அந்த மளிகை கடைக்கு பொருள்கள் வாங்க வீட்டு தலைவன் வந்திருக்கின்றார். அவர் அங்க வர்றதுக்கு முன்னால வீட்டுல என்ன நடந்திருக்கும்? நம்முடைய கற்பனையில கொஞ்சம் ஃபிளாஷ்பேக் போவோம். அவர் கடைக்கு வர்றதுக்கு முன்னால வீட்டுல ஒரு செய்தித்தாளை வாசிச்சுக்கிட்டு இருக்கார். வீட்டு தலைவி காப்பி கலக்கிறதுக்காக சமையலறைக்கு போறாங்க. சக்கரை தீர்ந்துருச்சுங்கிறத பாக்குறாங்க. சமையலறையில இருந்தபடியே, என்னங்க சக்கரை தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்றார். அதனுடைய பொருள் என்ன? தயவு செய்து செய்தித்தாளை கீழே வச்சுட்டு கடைக்கு போய் சக்கரை வாங்கிட்டு வாங்க என்பதுதானே அதனுடைய பொருள். அவர் சட்டையை மாட்டிக்கிட்டு இருக்கும்போது, சொல்ல மறந்துட்டேன், அரிசியும் தீர்ந்துருச்சுங்க என்று சொல்லுகின்றார் வீட்டு தலைவி. தலைவன் இந்த தேவைகளுக்கு என்ன செய்வார் என்று தலைவிக்கு தெரியும். அந்த நம்பிக்கையில சொல்லப்பட்ட உண்மைகள் இவை. மரியன்னையும் இப்படி ஒரு உண்மையை இயேசுவுக்கு முன்னால வைக்கின்றார். திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. இயேசு புதுமைகள் எல்லாம் செய்வாரா என்பதெல்லாம் சரியாக தெரியாவிட்டாலும் தன்னுடைய மகன் பிரச்சனைகளை சமாளிப்பார் என்ற ஒரு நம்பிக்கை அந்த தாயை இயேசுவிடம் இதை சொல்ல வைக்கின்றது.
நடுவினிலே திராட்சை ரசம் தீர்ந்து போச்சுங்க, நில குலஞ்சு போனாங்க அனைவருமே.
திராட்சை ரசம் தீர்ந்து விட்டதென மரியா சொன்னதற்கு இயேசு தருகின்ற பதில், அம்மா இதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும், என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லையே என்பது. தன்னுடைய தாயை கொஞ்சம் கடிந்து கொள்வதைப் போல உள்ளது இந்த வாக்கியங்கள். முதல் வாக்கியம் முற்றிலும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாக்கியம், அம்மா இது அவங்க வீட்டு கல்யாணம், இதையெல்லாம் அவங்க முன்னாலேயே யோசிச்சிருக்கணும், இப்ப வந்து திடீர்னு ரசம் தீர்ந்துருச்சுன்னு நீங்க சொன்னீங்கன்னா நாம் என்ன செய்ய முடியும்? நியாயமான கேள்வி. உன்னுடைய கேள்வியுடைய நியாயம் எனக்கு புரிகிறது மகனே. ஆனா நியாய அநியாயம் பார்க்கறதுக்கு இப்ப நேரம் இல்லை. அவசரமான தேவை நிறைவு செய்ய வேண்டும் என்று தன்னுடைய மனசுக்குள்ளார அந்த அன்னை எண்ணியதை இயேசு உணர்ந்திருக்க வேண்டும். தன்னுடைய அடுத்த எண்ணத்தை மரியாவிடம் சொல்கின்றார், என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லையே. இயேசு கூறிய நேரம் வரவில்லை என்ற வார்த்தைகளின் பொருளை மரியா உணர்ந்தாரா என்பது நிச்சயமில்லை. முன்பு ஒருமுறை 12 வயது சிறுவனாக இயேசுவை கோவிலில் மரியா மீண்டும் கண்டபோது அந்த சிறுவன் இயேசு, என் தந்தையின் பணிகளில் நான் ஈடுபட வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டார். அப்போதும் மரியாவுக்கு முழுவதுமாக விளங்கவில்லை. ஆனால் அவற்றையெல்லாம் தன் மனதில் சிந்தித்தபடியே அவர் வீடு திரும்பினார். இப்போதும் இயேசுவினுடைய இந்த கூற்று மரியாவுக்கு சரிவர புரியவில்லை. ஆனால் தன்னுடைய மகன் இந்த பிரச்சனைக்கு எப்படியாவது ஒரு தீர்வு காண்பார் என்பதில் அந்த தாய்க்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. எனவே அவர் பணியாளரை நோக்கி, அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். மரியன்னை சொன்னதை கேட்டு பணியாளர்கள் இயேசு சொன்னதையெல்லாம் அதற்கு மேலும் செய்தனர். அன்பு நெஞ்சங்களே, அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று மரியா நம்மிடமும் கூறுகின்றார். இயேசு சொல்வதையெல்லாம் நாம் செய்தால் தண்ணீர் ரசமாய் மாறியதைப் போல் நம்முடைய வாழ்வும் பல வகைகளில் மாறும். வரும் விவிலிய தேடலில் இந்த புதுமையை தொடர்ந்து சிந்திப்போம்.
வரங்களை பொழியும் வான்மழையே, வரும் காத்திடன் வருபவளே, வரங்களை பொழியும் வான்மழையே வரும் காத்திட வருபவளே மங்கள நிலவே மாமரி அன்னையே வாழ்க வாழ்கவே தாயே வாழ்க விளங்கிட உனை தந்தாய் மகனையே தந்திட எமை மீட்டாய் இறை உளம் விளங்கிட உனை தந்தாய் மகனையே தந்திட எமை மீட்டாய் வழிகளை காட்டியே அவர் வழி நடப்பது முறையென்றாய் வழிகளை காட்டியே சென்றாய் அவர் வழி நடப்பது முறையென்றாய் மங்கள நிலவே மாமரி அன்னை.
கானாவூர் திருமணம் பற்றிய ஞாயிறு சிந்தனையை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.